இப்போ முதல்ல வந்து நம்ம சாந்தி மந்திரம் பார்த்துட்டு கிளாஸ்க்கு போகலாம். ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்திம் பிரகாஷம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் நம்ம சித்திர தீபம் ஆறாம் அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கோம். இதன் மூலமாக நம்ம கடந்த வகுப்புகளில் 54 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த 54வது ஸ்லோகம் நம்ம கடைசியாக பார்த்ததில் அந்த உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை வந்து பேசினார். அதாவது ஒரு மூலம் இருக்கு, அந்த மூலத்தை நோக்கி தான் எல்லாமே திரும்ப போகுது. அப்படி ஒன்று மூலத்தை நோக்கி திரும்பினாலும் அது வந்துட்டு போன அடையாளம் சில காலங்கள் இருக்கும். அப்படி தான் இந்த இயற்கையினுடைய நியதிக்குள்ள எல்லாமே இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வச்சார். அதுக்கு தான் நம்ம உதாரணமும் என்ன சொன்னோம், ஒரு மின் விசிறி சுத்திக்கிட்டு இருக்கு, மின்சாரம் போயிடுது. மின்சாரம் போன பிறகு கூட மின் விசிறி கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிற்கும். அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, அது விசை இல்லை, அது சுத்திக்கின்ற விசை இருக்கிறதுனால மீண்டும் அது கொஞ்ச நேரம் சுத்திட்டு நிற்குது. அது மாதிரி இந்த உயரிய அத்தியாத்ம ஞானத்தை உணர்ந்த உத்தம ஞானிகளுக்கு பிராரப்த கர்மப்படி அந்த உடம்பு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு தான் போகும். இப்போ ஞானம் அடைஞ்ச உடனே உடம்பு போயிடுமானா, அப்படி போகாது. அதாவது பல்வேறு பிறவிகள் அவங்க வந்து பரிணாமத்தில் வருவாங்க. அதில் மனித உடலில் வந்த பிறகு கூட உடனே ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. ஏன்னா மனித அறிவின் பரிணாமமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயரணும். அது மனதின் பக்குவம் வந்து உள்ளம்ங்கிற நிலையை தொடும்போது மட்டும்தான் அந்த உணர்வை நம்ம பிடிக்க முடியும். அந்த உயர் பரிமாண நிலையை நாம் அனுபவம் ஆக்குறது மன தூய்மை உடல் தூய்மையின் அடிப்படையில் இருக்குது. அப்போ அந்த உயரிய உள்ளத்தில் அந்த அறிவு பிரகாசிக்கும். அதாவது அந்த அறிவு அப்படிங்கிறது சத்துனுடைய சித் பிரகாசம், அந்த பிரம்மத்தின் ஆற்றல் வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கு. அது எங்கும் எதிலும் நீக்கமர ஊடுருவி இருக்கு. அப்படி ஊடுருவி இருக்கிற அந்த ஒளியை வாங்கி பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகம் தயாராக இருந்தால் அதனிடமிருந்து அந்த ஒளி வெளிப்படும், அந்த அறிவு ஒளி பிரகாசிக்க தொடங்கும். அதுதான் இங்க உபாதி உடம்பு. அதுல மனித உடல்ல இந்த மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் அதை பிரகாசிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய ஓமானங்கள் கொடுத்துருக்குறோம். ஏன்னா கண்ணாடியில தெரிகிற சூரியன் தான் உங்களுக்கு ஓமானமா நம்ம சொல்லுவோம். ஏன்னா புரியறதுக்கு இப்ப சூரியன் தான் வந்து இருக்கு, ஆனா சூரியனுடைய சக்தி தானே அந்த வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சத்தை வாங்கி பிரதிபிம்பிக்கிற ஊடகம் தான் கண்ணாடி. அப்ப அந்த கண்ணாடி தூய்மையா இருந்தா அதுல சூரிய ஒளி அப்படியே பட்டு பிரகாசிக்கும் போது அந்த சூரியனே பூமிக்குள்ள வந்து ஏதோ அந்த கண்ணாடியில இருந்து வெளிப்படுற மாதிரி ஒரு வெளிச்சம் நமக்கு வருது. இல்ல என்னடா சூரியன் கீழே வந்துருச்சானா, இல்ல அந்த கண்ணாடியில அவ்வளவு பியூரா பிரதிபிம்பிக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடி பளிங்கு போல தூய்மையாக இருக்கு இல்லையா. அந்த உதாரணத்தை நம்ம இங்க பொருத்திக்கிறோம். எப்படி பொருத்திக்கிறோம், ஆத்ம ஒளி அறிவு ஒளி எங்கும் வியாபித்து இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதை பிரகாசிக்கிற ஊடகமா நம்ம கிட்ட இந்த உடல் வந்திருக்குது. ஆனா இந்த உடல் அதுக்கு தகுந்த தூய்மை அடையணும் இல்லையா. உடல் தூய்மை உள்ள தூய்மை ரெண்டும் நடக்கணும். உடல் தூய்மைங்கிறது என்ன அப்படின்னா, பரிணாமத்துல மனிதனாக வரணும். அதே சமயம் உள்ள தூய்மை வந்து மேம்படணும், மனம் வந்து மேம்படணும். அப்ப அந்த மனசனுடைய தெளிவு அதுதான் ஞானமா மாறி நமக்கு உள்ள இருந்து பிரகாசிக்கும். அந்த அறிவை நம்ம பிரகாசிக்கக்கூடிய நிலையில இந்த உலகம் முழுவதும் அந்த உயரிய விஷயங்களை அந்த உத்தம விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் ஞானிங்கிற முறையில உடம்பு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். பிராரப்தம் இருக்கு இல்லையா, அந்த பிராரப்தத்துல கொஞ்ச நாளைக்கு அந்த உடம்பு இருந்துட்டு பிராரப்தம் முடிஞ்ச உடனே அது காணாம போயிடும். அப்ப காரணம் அழிந்த பின்பு கூட காரியம் சிறிது காலம் தொடரலாம் அப்படிங்கறத வித்யாரண்யர் சொன்னாரு, நம்ம கடந்த ஸ்லோகங்களை பார்த்தோம். அப்ப வந்து இந்த பூர்வ பட்சி தர்க்கம் பண்ணுகின்ற தர்க்கவாதிகள் என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப அந்த க்ஷணம் அப்படிங்கிறது ஒரு சிறிய காலம் தானே, ஆனா ஞானியோ பல ஆண்டுகள் வாழ்கிறாரே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அது வந்து இப்ப 55வது ஸ்லோகத்துல விளக்க போறார். 55வது ஸ்லோகம். தந்துநாம் தின சங்கியானாம் தைஸ்தாத்ருக்ஷண ஈரிதகா பிரம்மஸ்ய சங்கிய கல்பஸ்ய யோக்கிய க்ஷண விசேஷதம். இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு நூல் அறிவு இருக்கு, ஒரு மனிதனிடத்துல ஒரு நூல் அறிவு இருக்கு. அந்த நூல் அறிவு வந்து ஏதேனும் ஒரு சாஸ்திரத்தை படிச்சிருப்போம், அல்லது நம்ம ஒரு வரலாற்றை படிச்சிருப்போம், ஒரு அறிவியல் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு நூல் அறிவு நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்துல அந்த அறிவு நமக்கு எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில காலங்கள் தானே. இப்ப படிக்கிற காலத்துல வந்து உங்களுக்கு சயின்ஸ் படிப்பீங்க, ஏதோ ஒரு லேப்ல போய் சில ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க, அப்போதைக்கு சரியா வரும், எப்படியோ போட்டு அதை ரெடி பண்ணி பாஸ் மார்க் வாங்கிட்டு அந்த ஸ்கூல் விட்டு காலேஜுக்கெல்லாம் வந்துடுவோம். அப்புறம் அந்த அறிவு நம்ம கிட்ட அப்படியே தொடர்ந்து இருக்குமானா, இருக்காது. அது அப்போதைக்கு ஏதோ பாஸ் ஆகிறதுக்காக கொஞ்ச நாள் படிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அது ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி ஒரு டைம் செய்யலான்னா செய்ய முடியாது. ஏன்னா அந்த அறிவு வந்து ஒரு தற்காலிகமான அறிவு, நூல் அறிவு, அவ்வளவுதானே. ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலா பண்ணி பாக்குறது, அது கட்டாயத்தின் அடிப்படையில ஸ்கூல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுவோம். நிறைய பேர் லேப்ல பண்ணியிருப்போம், பிசிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா, அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள போவோம், இந்த இந்த இதை கலந்தீங்கன்னா இப்படி ஒரு இது உருவாகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. உடனே அதெல்லாம் கலந்து பார்த்து ஆ வந்துருச்சிங்க சார் அப்படிம்போம், உடனே அவரும் ஓகே பண்ணிட்டு ஒரு மார்க்கை போட்டுருவாரு. அதுதான், அதோட சரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை பெருசா நடைமுறையில கொண்டு வந்து அதை வச்சு வாழ்ந்து காட்டுறோமானா, இல்லையே. ஏன்னா அப்படித்தானே நம்ம கல்வி முறையெல்லாம் இருக்கு. அப்போதைக்கு அப்போதைக்கு பாஸ் பண்றதுக்கு எதையோ ஒண்ணு பண்ணிட்டு வருவோம், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து அந்த ஆத்ம ஞானம்ங்கிறது அப்படி இல்லை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைக்கு. ஏன் வந்து இந்த ஆத்ம ஞானம் மட்டும் ஏழு ஏழு பிறவிக்கும் பயன்படும் அப்படின்னா, இது அறிவு பரிமாணத்தின் அற்புதம் இல்லையா. அதாவது அந்த அறிவு பிரகாசிக்கிற பரிணாமத்துல பல்வேறு உடல்கள் தோன்றுறது இல்லையா, அதுல வந்து தாவர உடல், புழு பூச்சிகள், அப்புறம் மிருகங்கள், பறவைகள், பல பரிமாணங்கள்ல உடல் எடுத்து வந்தாலும், மனித உடல்ல ஒரு தடவை இந்த ஆத்ம ஞானத்தை நீங்க உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஞானம் உங்களை விட்டு போகாது. ஏன்னா அப்டேட் ஆயிடுது, பிரெயின் வந்து அப்டேட் ஆயிடும், மைண்ட் வந்து அப்டேட் ஆயிடுது. இப்ப நமக்கு ஹார்ட்வேர் டிவைஸ் வேணா டேமேஜ் ஆகலாம். ஹார்ட்வேர் டிவைஸ் மீன்ஸ், இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பேன், லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், இப்போ அடோப் ஆடிஷன் போட்டிருப்பேன், அடோப் போட்டோஷாப் போட்டு வச்சிருப்பேன், இது மாதிரி அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு நாள் கம்ப்யூட்டர்ல ஐசி பேர்ன் ஆகி டெட் ஆயிடுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த ஐசியை கழட்டிட்டு அல்லது அந்த மதர் போர்டை கழட்டிட்டு வேற ஒரு நியூ மதர் போர்டு வாங்கி கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு அதை விட அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் நான் அப்டேட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது கையோட சாஃப்ட்வேரையும் அப்டேட் பண்ணுவேன். அப்ப நான் அடிஷனலா இன்னும் அட்வான்ஸ் சாஃப்ட்வேரை போட்டுக்கலாம், அட்வான்ஸ் அடோப் ஆடிஷன் சாஃப்ட்வேரை போட்டுக்கலாம். இது எப்படி சாத்தியமோ நடைமுறையில, மனித உடலும் அப்படிதான். நீங்க பரிணாமத்துல அத்தியாத்ம ஞான பாடத்தை ஒன்ஸ் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்த மனித உடல் நீங்க எடுக்கும்போது நீங்க அந்த சாஃப்ட்வேரை மேலும் அப்டேட் பண்ணுவீங்க, அதுக்கான பாதைகள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப உங்களுக்கு வந்து சாதாரண விஷயங்கள் உள்ள போகாது. எப்படின்னா, நீங்க ஞானத்தை வாங்கிட்டு இந்த உடம்பை விட்ட பிறகு, மறுபிறவி நீங்க உடம்பு எடுத்த பிறகு, உங்களுக்கு கீழ்நிலை பரிமாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்படி, இப்ப பூஜை பண்ணணும்னு சொன்னா பண்ண மாட்டீங்க, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு என்னமோ இதுல ஒன்றும் டேஸ்ட் கிடையில, இதுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கு, இதுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு ஒவ்வொன்றையும் அப்படியே ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ கோயிலுக்கு போனாதான் உனக்கு பக்தி வரும், நீ டெய்லி கோயிலுக்கு போ, பூஜை பண்ணு, ஜபம் பண்ணு, தியானம் பண்ணும்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு அதை ஸ்கிப் பண்ணுவோம். அப்ப என்னன்னா, இதுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் நான் அடையணும், என்னுடைய இலக்கு அதுதான் அப்படிங்கறது உங்களுக்கு உள்ள ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகாது. நீங்க எந்த செயல் செஞ்சாலும், அதாவது ஆன்மீகம்ங்கிற அடிப்படை விஷயத்தை எடுத்துக்கிட்டு, நீங்க பூஜையில உட்காந்தாலும் சாட்டிஸ்பாக்சன் ஆக மாட்டீங்க, கோயில் கோயிலா சுத்தினாலும் சாட்டிஸ்பாக்சன் ஆக மாட்டீங்க, அப்போ ஒரு திருப்தி வராது உங்களுக்கு. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்க அப்டேட் ஆயிட்டீங்க, ஆல்ரெடி அப்டேட்டடா இருக்கிறதுனால அந்த லோயர் வெர்ஷனை வந்து உங்களால ஏத்துக்க முடியாது. ஹையர் வெர்ஷன் கொடுத்தா மட்டும்தான் ஏத்துக்க முடியும், கீழே இறங்க முடியாது உங்களால. அதாவது இப்ப நீங்க பிளஸ் டூ கிராஜுவேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களால வந்து ஹையர் லெவல் எஜுகேஷன் பண்ணிட்ட பிறகு கீழே போய் மீண்டும் ஏபிசிடி ஆனா அவனா படிக்க தோணுமானா? தோணாது இல்ல, அதுல இன்ட்ரெஸ்ட் வராது இல்ல. அது மாதிரி சொல்றோம், அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்க இவர் சொல்றாரு, வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, சில நாட்கள் மட்டுமே நீடிக்கின்ற நூல்களின் விஷயத்திலே தர்க்கிகள் கூறுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட கணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் எண்ணற்ற கல்பங்களாக நீடித்த அஜ்ஞானத்தின் விஷயத்தில் அதற்கேற்ற ஒரு பெரிய கணம் ஒன்றை இங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்ப என்னன்னா, நம்ம பல பிறவிகளாக பல கல்பங்களாக நம்முடைய பிரம்மை இருக்கு இல்லையா? பிரம்மைன்னா என்ன? அவித்தை அஜ்ஞானம். நான் இப்படிப்பட்டவன், இன்னார் ஜீவன் அப்படின்னு நமக்குள்ள ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாமை விஷயங்கள் பல பிறவிகளாக நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது பல கல்பங்கள்ங்கிறாரு. ஆனா நம்ம வந்து ஒரு கல்பத்துல, இப்ப இந்த கலியுகத்துல இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இந்த அத்தியாத்ம ஞானத்தை ஒரு டைம் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறவி மாறலாம். ஆனா வாழ்க்கையில நீங்க இந்த அத்தியாத்ம ஞானத்தை தான் தேடுவீங்க, வேற விஷயத்துக்குள்ள உங்க மைண்டு போகாது, போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது கீழே இறங்காது. அப்ப இப்படிதான் நம்மளை வந்து ஏழு பிறவிக்கும் இதை வழி நடத்தி கொண்டு போகும். இந்த ஏழு ஏழு பிறவியில ஒரு பிறவியில நீங்க முடிச்சிருவீங்க, புரிஞ்சிட்டீங்க எனக்கு இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் அந்த உணர்வுலயே நிக்கிறேன், அந்த இருப்புலயே இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய அறிவு பரிமாணத்தை உணர்ந்து அதுல நின்றுடுவீங்க. அந்த நிலை நடக்கும் இல்லையா? அந்த விஷயத்தை இங்க சொல்ல வராரு அந்த வித்யாரண்யர். அதை இந்த தர்க்கவாதிகள் கிட்ட பேசும்போது, காரணம் அழிந்தாலும் காரியம் ஒரு கணம் தொடரும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த காரணம் எவ்வளவு காலம் தொடங்கும், அந்த காரியம் எவ்வளவு காலம் தொடங்கும் அப்படின்னு சில கேள்விகள் அவன் கேட்கறான். சில நாட்களா, சில மாதங்களா அப்படின்னு கேட்கும்போது, தந்துனாம் தினசங்கியானாம் அப்படிங்கிறார். அந்த தந்து அப்படிங்கிறது ஒரு நூல். அப்ப நூல்களால் நெய்யப்பட்ட துணி. நூல் வந்து காரணம், துணி வந்து காரியம். அப்போ ஒரு நூல் எடுத்து நம்ம ஒரு நெசவு கொடுத்து அதை நெய்து முடித்த பிறகு அது ஒரு துணியாக மாறுது. ஆனால் அது துணியாக மாறி அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், அப்புறம் ஒரு நாள் அது மக்கி போய் மண்ணோடு மண்ணாக போக போகுது. அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு, அது சில காலங்கள் நீடிக்குது இல்லையா, தைஸ்தா திருப்ஷண ஈரித்தகாங்கிறாரு. அப்படிப்பட்ட காரணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கணம் அந்த காரியம் தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே புரிய வைக்கிறார். அந்த மாதிரி ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அத்தியாத்ம ஞானத்தை உள்வாங்கி தன்னை உணர்ந்த உத்தம ஞானிகளாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய உடம்பு இருக்கும், அது கொஞ்ச காலம் நீடிக்கும், அதனுடைய பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அது இருக்கும், சில ஆண்டுகள் இருக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய அனாதி பல கல்பங்களாக தொடர்ந்தது இல்லையா, அஜ்ஞானம் பல கல்பங்கள் பல பிறவிகளாக தொடர்ந்தது இல்லையா, அது முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான். இனி நமக்கு பிறவி கிடைக்காது. ஏன் பிறவி கிடைக்காது அப்படின்னா, அந்த அஜ்ஞானத்தினாலதான மனசு வந்து ஆசையின் விளைவா மீண்டும் மீண்டும் உடம்பு எடுக்கும். எண்ணற்ற ஜன்மங்கள், எண்ணற்ற அனுபவங்கள், எண்ணற்ற வாசனைகள் இருக்கு இல்லையா, சம்சாரத்தின் மூல காரணம் தான் இது. இவைகள் அனைத்தும் ஒரு நீண்ட பிரம்மை அப்படிங்கிறாரு, ஒரு மிகப்பெரிய நீண்ட பிரம்மை. யோக்கியகா க்ஷண இகேஷ்யதாம், அதற்கு ஏற்ற க்ஷணத்தை இங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை தர்க்கவாதிகள் கிட்ட சொல்றார். இந்த மாதிரி ஒரு ஞான பாதைக்குள்ள வந்து இந்த அத்தியாத்ம ஞானத்தை நீங்க உள்வாங்கி கொண்டா உங்க வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றம் நடக்குது, அது வந்து உங்களுடைய பிறவியை கடக்குது. அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த அஜ்ஞானம் நீங்கிய பின்னு கூட உடல் பல ஆண்டுகள் தொடர்வதிலே எந்த முரண்பாடும் இல்லை அப்படிங்கறது இங்க புரிய வச்சுட்டாரு. அப்போ அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஞானிகள் வாழ்க்கை அப்படிதான். அதாவது ஞானிகள் வந்து இப்போ இந்த அத்தியாத்ம ஞானத்தை உள்வாங்கின பிறகு உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு பிராரப்தம் கூட இல்லை. ஏன் தெரியுமா? நாம வந்து பிராரப்தத்தை படி உடம்பு இருக்கிறத நாம பார்த்துட்டு இருப்போம், ஆனா அவங்க உடல் கடந்து நிற்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உடம்பு மேல கூட அபிமானம் இருக்காது, அவங்க உடல் கடந்து நிற்பாங்க. அது வந்து ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கையில நம்ம பல உதாரணங்களோட பார்ப்போம். ரமணருடைய ஆபரேஷன் பண்ணும்போது அவர் அந்த கையில இருக்கக்கூடிய பிரச்சனை கூட ஒரு பொருட்படுத்தாம ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு மயக்க ஊசியோ எதுவுமே கொடுக்காமயே அவருக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. அப்ப அவர் உடல் கடந்து நின்னார் இல்ல, அப்ப அவருக்கு அது பாதிக்கவே இல்லையே. உடல் மேல அபிமானம் வைக்கும்போது தான் நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா பூதகரமா தோன்றுறது. உடல் அபிமானம் விட்ட பிறகு பெரிய ஆபரேஷனே பண்ணா கூட நமக்கு அது ஒரு சீரியஸா தெரியுறது இல்லை பாத்தீங்களா. அது வந்து ஒரு உயர் பரிமாண நிலை என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ரமண மகரிஷி அவருடைய வாயில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஞானிக்கு வந்து மூன்று கர்மாக்கள் கூட கிடையாதுங்கிறாரு. ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம் கூட கிடையாதுங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகான ஓமான ரமணரே கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு மூணு பொண்டாட்டி திருமணம் பண்ணிக்கிறான், அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போன பிறகு ஒரு பொண்டாட்டியினுடைய தாலி மட்டுமா அறுப்பாங்க? கிடையாது, மூன்று பொண்டாட்டிகளும் விதவைகள் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்முடைய தர்மத்துல வந்து கணவன் இறந்தா மனைவி விதவைங்கிறது இருக்கிறதுனால, அவன் மூணு பொண்டாட்டி திருமணம் பண்ணியிருந்தா அவன் இறந்து போயிட்டான்னா மூணு பெண்களுமே விதவை ஆகிறதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? ஏன்னா அவனுடைய மனைவிகள் தானே மூணு பேருமே. அப்ப அவன் இறந்து போன பிறகு மூன்று பேருமே விதவைகள் ஆயிட்டாங்க. அப்போ அந்த விதவை தன்மைங்கிறது மூன்று பேருடைய தாலியும் அறுக்கிறது தான் வழியே தவிர வேற வழியே கிடையாது. அது எப்படி சாத்தியமோ அதே மாதிரி ஒரு ஞானி உருவாகி விட்டான் என்றால் அவனிடத்துல மூன்று கர்மாக்களும் கிடையாது அப்படிங்கறத ரமணர் தான் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இந்த ஓமானத்தை வச்சு சொல்றாரு. அப்போ பிராரப்தமும் இல்லையான்னா, ஆமா பிராரப்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு பொறுத்த வரைக்கும் நான் உடல் அல்லங்கிற அபிமானம் வந்ததுனால அவர் அந்த வாழ்க்கை அவர் வாழலை, அவரு அந்த இருப்புல அந்த உணர்வுல இருக்காரு. அந்த உடலும் மனமும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், அது அவருக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்க அந்த உடல் கடந்து நிக்கிறது தான் காரணம். அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அது வந்து நம்ம அனுபவத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம கேட்கறதுக்கும் அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேட்கறது வந்து ஒரு காதல வாங்கி இந்த காதல விடுறதுக்கும், அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் எப்படி நடக்கும்னா, நம்ம அதுக்கான பக்குவம் அடையும் போது தான் நடக்கும், இல்லைன்னா எப்படி நடக்கும் அது இங்க சொல்றாரு. ஆனா நம்ம அதை புரிஞ்சிக்க முடியாம மாயையில மயங்கி கிடக்கிறோம். அனாதி மாயையா சூப்தகாங்கிற வார்த்தையை போடுறாரு. அனாதியான மாயையால் மனிதன் உறங்கி கிடக்கிறான். அந்த அனாதி மாயை ஒரு கணத்தில் நீங்கினாலும் அதன் பூர்வ வேகத்தின் விளைவுகள் பிராரப்தமாக இன்னும் தொடர்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஞானிக்கு வந்து அந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒரு ஃபயர் ஆகி அவன் தன்னுடைய ஆத்ம ஞானத்தை உணர்ந்து அந்த அறிவா பிரகாசிக்க தொடங்கிட்டாலும் கூட, அவன் இந்த உலகத்துல தொடர்ந்துதான் உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை மற்றவர்கள் பார்வைக்கு, என்னடா ஒரு ஞானம் வந்த பிறகு இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்ட்டு இவங்க வெளிமக்கள் அவரை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிராரப்தத்தின் ஓட்டம் தொடர்வதனால அது அந்த ஞானியை கட்டி போடாது. ஏனென்றால் அவருக்கு அத்தியாசம் இல்லை, அறியாமை இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இதான் நாமளும் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அனாதி காலமா நம்ம பிரம்மையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். பிரம்மைனா என்ன? மனம், மயக்கம், மாயை. அது ஒரு பிறவி இரண்டு பிறவி இல்ல, பல பிறவிகள் நம்ம எடுத்துட்டோம். ஒவ்வொரு பிறவிகளையும் ஒவ்வொரு மனைவி ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தா ஒவ்வொரு பிறவிகளும் ஒவ்வொரு கணவன், அப்புறம் ஏகப்பட்ட குழந்தைகள். ஒவ்வொரு பிறவிகளும் நமக்கு ஒவ்வொரு குழந்தையும் வரும். இந்த பிறவில ஒரு பத்து குழந்தை பெற்றிருப்போம், ரெண்டு குழந்தை பெற்றிருப்போம், அடுத்த பிறவில வேற ஒரு அஞ்சு குழந்தை பெற்போம். அதெல்லாம் நம்ம குழந்தைங்கன்ட்டு அபிமானிப்போம். ஆனா அந்த குழந்தைங்க வரும் போகும், ஆனா நாமளும் வரும் போவோம். ஆனா இதெல்லாம் பிறவிதோறும் நடந்துகிட்டே இருக்கிற விஷயம் தானே தவிர, அந்த ஒரு பிடிமானம் தானே நமக்கு அப்படி ஒரு பவுண்டரியை உண்டு பண்ணுது, ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுது. ஆனா ஞானிக்கு புரிஞ்சு போயிடும், நான் உடம்பே இல்லைன்ட்டு. அப்புறம் எங்கிருந்து பாண்டை கிரியேட் பண்றதுக்கு? அவன் அதுல இருந்து ஒதுங்கி நிற்பான். ஏன்னா இதெல்லாம் வந்து போற விஷயம் தானே, இது சாஸ்வதம் அல்ல, சத்தியம் அல்ல அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல உணர முடியும். அதனால உஷாரா நம்ம வாழ்றதுலதான் இங்க புத்திசாலித்தனம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்னா, அதாவது ஒரு விஷயங்களை பட்டு தெரிஞ்சுக்கிறத விட படுவதற்கு முன்னாடி விழிச்சுக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? இப்ப அதனால நம்ம வந்து எதுலையுமே பற்று வைக்கக்கூடாது, அபிமானம் வைக்கக்கூடாது. உறவுகள்ல, உத்தியோகத்துல எதுலையுமே அபிமானம் வச்சிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது உங்களுக்கு தாங்க முடியாது. இப்ப நிறைய பேர் குடும்பத்துல பாக்குறோம்ல, இப்ப குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா வளர்த்துவாங்க, அதை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க, நிறைய அதுக்கு வேண்டுகள்லாம் செய்வாங்க, ஏகப்பட்ட விசேஷத்தன்மையில அந்த குழந்தைய வளர்த்தி பெரிய ஆள் ஆக்குவாங்க, பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைப்பாங்க, அவனும் வெளிநாடெல்லாம் போய் நிறைய சம்பாதிப்பான். ஆனா இவங்களுடைய அந்த உண்மை அன்பை உணர மாட்டான். வெளிநாடு போயிட்டான்னா அப்புறம் அவன் அங்கே செட்டில் ஆயிடுவான், அவனுக்கு அங்கே ஒரு வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான், அப்புறம் அவனுடைய வாழ்க்கை ஸ்டைலே மாறிடும். அப்புறம் அவன் அம்மா அப்பாவெல்லாம் கண்டுக்க மாட்டான். உங்களுக்கு என்ன பணம் தானே, நான் மாசம் மாசம் அனுப்பிச்சிடுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்றான். ஆனா அவங்க பணத்துக்காகவா வாழ்ந்தாங்க, பையனுக்காக தானே வாழ்ந்தாங்க. ஆனா அந்த பையன் அவங்க கிட்ட இருக்க மாட்டான்ல, விலகிட்டான்ல, அப்பதான் அவங்களுக்கு அது புரியும், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அவங்களால அந்த பாசத்தை விட முடியாதுல்ல, அந்த பாசம் வந்து ஓவரா வச்சுட்டாங்க. அது ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல நீக்க முடியுமானா? நீக்க முடியாது. ஏன்னா பிரம்மை தானே, இதெல்லாம் மாயை. என்ன பண்ணும்னா, ஒரு டைம் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து விடுபட விடவே விடாது. அது மதி மயக்கம்னு சொல்லுவோம், அடிக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்துல மயங்கிடுச்சுன்னா அது எந்த காலத்திலயும் ஒத்துக்காது, அதுல இருந்து விலகுவதற்கு ஒத்துக்காது. அப்ப கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரண்ட் வந்து அந்த பையனை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு பட்டே செத்துருவாங்க. அப்ப மீண்டும் பிறவி எடுப்பாங்க, மீண்டும் வேற ஒரு பையன், வேற ஒரு குடும்பம், இப்படியே வாழ்க்கை ஓடும். இப்படிதான் வாழ்க்கை. ஆனா எதுவுமே சாஸ்வதம் அல்ல, நம்ம கூட வராதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஞானம் இல்லாததுனால. இப்ப இதுவே ஞானம் இருந்தா நமக்கு எப்படி தோணும்னா, அவரவர் வாழ்க்கை அவரவர்கள் வாழ வந்திருக்கிறாங்க, அவங்க அவங்க லிபரேஷனை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க, அதுல வந்து நான் ஒரு கருவி தானே, என் மூலமா அந்த உடம்பு கிடைச்சிருக்கு, அதுக்கான ஒரு பாத்திரமா நான் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த குழந்தையும் ஏதோ எதிர்காலத்துல விடுதலை ஆவதற்காக வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வாழ்க்கை அது வாழட்டும்னு விட்டுருவாங்க. இவங்க அது மேல பெருசா அட்டாச்மெண்ட் வைக்க மாட்டாங்க. அந்த அட்டாச்மெண்ட் தான் பின்னாடி டிட்டாச் ஆகாம அவங்கள மரணத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா அந்த வேதனை அவங்களால விடப்பட முடியாது. இந்த தான் பந்தம் பற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது எத்தனை பேரால இதுல இருந்து விடுபட முடியும்னா 99% விடுபட முடியாது. ஒரே 1% விட்டுருவாங்க. அவங்க யாருன்னா இந்த அத்தியாத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் விட முடியும், மற்றவங்க யாரும் விட முடியாது. ஏன்னா இந்த அத்தியாத்ம ஞானம் காட்டி கொடுக்கும் உண்மை எது பொய் எதுன்னு காட்டி கொடுக்கும். நித்திய அநித்திய வஸ்து விவேகம், இதுதான் இந்த ஞானத்தினுடைய சிறப்பு. இந்த ஞானம் வந்து என்ன பண்ணும்னா எது நித்தியமானது எது அநித்தியமானது நம்ம காட்டி கொடுத்துரும். அப்ப இங்க நித்தியமானது இறைவன் மட்டும்தான், இது எல்லாம் வந்து போற விஷயங்கள் தான், அதுக்கான கருவிகள் தான் இந்த உடலும் மனசும். அது அவன் பிரகாசிக்கிற ஊடகம், அதுல அவன் எந்த உடம்புல பிரகாசிக்க விரும்புறானோ அந்த உடம்புல அவன் வெளிப்பட போறான். அந்த வெளிச்சத்தினால இந்த உலகம் வெளிச்சம் அடைய போகுது. அப்ப இதுக்கான ஒரு கருவியா இந்த உடம்பு கிடைச்சிருக்கா, அழகா இதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வர்றவன் ஞானி. இல்ல இல்ல, எனக்கு இந்த உலகம் உண்மையா இருக்கு, எனக்கு இந்த உத்தியோகம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த உறவுகள் தான் அற்புதமா இருக்குன்னு நினைக்கிறவன் அஜ்ஞானி. அவங்க வாழ்க்கையை அப்படியே ஓட்டிட்டு திருப்பி திருப்பி பிறவி சக்கரத்துல சுத்துவாங்க இல்லையா. அந்த பிராரப்தம் வந்து அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கர்மாவை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கிறோம், ஒரு பிராரப்தம் எடுத்து நீங்க வாழ வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிராரப்தத்தோட முடிக்கிறது இல்லை, மீண்டும் ஆகாமியத்தை சேர்த்திக்கிறீங்க. ஆகாமிய கர்மாங்கிறது இந்த பிறவில நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுடைய பலன்களா இருக்கும், அது வந்து தொடரும் இல்லையா. அது என்ன பண்ணும், மீண்டும் சஞ்சீதத்துல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப ஏற்கனவே சஞ்சீத கர்மாவில நீங்க வந்து ஒரு 80% வச்சுட்டு ஒரு 20% எடுத்துக்கிட்டு வந்து இங்க பிராரப்தத்தை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 20% நீங்க புதுசா உருவாக்கி எகெயின் நீங்க அங்க போய் 100% பண்ணிட்டு திருப்பி ஒரு உடம்பு எடுத்து பூமிக்கு வந்து வாழ்க்கையை தொடர வேண்டியதுதான். அப்போ உங்களுக்கு சஞ்சீதம் குறையவே குறையாது. சஞ்சீதம்ங்கிறது என்னன்னா காரண சரீரம். இதெல்லாம் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல வெளிப்படையா சொல்லியிருக்கிறோம். காரண சரீரம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த அஜ்ஞானம், இந்த பிறவி காரணத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அறியாமை சக்கரம். அது ஞானத்தாலதான் அழிக்க முடியும். காரண சரீரம்ங்கிறது சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாங்கிறது தான் நம்முடைய பிறவி சக்கரத்துல சுத்துவதற்கான விஷயங்கள். அப்ப அதை நாம எப்படி அழிக்கிறதுங்க அப்படின்னா, அதுதான் நம்ம கடைசியா அந்த கோஷங்கள் எல்லாம் பேசும்போது ஆனந்தமய கோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் காரண சரீரம். நமக்கு இப்படியே கொண்டு போயிடும், ஒவ்வொரு பிறவியா கொண்டு போய் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்த வச்சுக்கிட்டே இருக்கோம். வருவோம், வாழ்வோம், திருப்பி ஆகமய கர்மத்தை சேர்த்திக்குவோம், அடுத்து கொண்டு போய் சஞ்சீதத்துல போடுவோம், திருப்பி அடுத்த உடம்பு எடுத்துக்குவோம், இப்படியே தொடரும். அதுதான் மகான்கள்லாம் பாடுவாங்க, எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைகளோ அப்படின்ட்டு பட்டினத்தார் பாடல் கூட இருக்கும். அப்படிதான் நம்ம வந்து போவோம். ஆனா ஞானி மட்டும் ஒன்ஸ் அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவனுக்கு பிராரப்தம் இந்த பாடி இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அவன் உடம்பு விட்டான்னா மீண்டும் பிறக்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த சித்துத்தன்மையில வந்து சத்துத்தன்மைக்குள்ள போயிட்டான். இருப்ப உணர்ந்த பிறகு அதுல இருந்துகிட்டு அவனுடைய அறிவனுடைய வைபவம் இந்த உலகமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். அந்த நிலைக்கு போயிட்ட பிறகு தனித்துவமான உடல் அவனுக்கு தேவை இருக்காதுங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அதனுடைய கண்டினியூட்டி மீண்டும் 56வது ஸ்லோகத்துல சொல்றாரு. வினா சோத்த சமம் மானம் தைர்வருதா பரிகல்பியதே ஸ்ருதி யுக்திய அனுபூதிப்பியோ வததாம் கின்னு துக்ஷகம் அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. ஆழமான அந்த பரிசோதனையை தாங்கக்கூடிய பிரமாணம் இல்லாம இந்த தர்க்கிகள் வெறும் கற்பனைகளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் பேசுகின்ற எங்களுக்கு இவர்களை போன்றவர்களுக்கு நிரூபிப்பது கடினம் அப்படிங்கறது இங்க சொல்லிட்டார். அதாவது தர்க்கவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பல கேள்விகள் கேட்டே இருப்பாங்க, ஆனா நடைமுறைக்கு வரமாட்டாங்க. ஆனா அவர்களுடைய பரிசோதனைகள் எல்லாம் ஆழமான பரிசோதனைகளை நம்ம எப்படி தாங்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பிரமாணம் அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க என்ன பிரமாணமா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சுத்தி இல்லை இல்லையா, வேதம் இல்லை. அவங்க வந்து அவங்க மனம் போன போக்கில் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவ அறிவை அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அனுபவ அறிவை வச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் தர்க்கிகள் இருப்பாங்க. தர்க்கினா தர்க்கவாதிகள், ஆப்போசிட் சைட்ல நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு வேதாண்டவாதமா ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வெறும் கற்பனையிலேயே வாழ்க்கையை வாழ்றாங்க. அதாவது எது உண்மை எது பொய்ன்னு கூட அவங்க அதை விசாரித்து பார்க்கிற அளவுக்கு விவேகத்துல முன்னேறவே இல்லை. அதனால அவங்க ஸ்ருதி யுக்தி அனுபவமும் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்காம அவங்க வாழ்றதுனால அவங்களுக்கு இதை நிரூபிப்பது கஷ்டம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் வெறும் கற்பனையில் வாழ்கிறார்கள், தர்க்கம் மட்டும் கொண்டு எதை வேண்டுமானாலும் நிரூபிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மற்றொரு தர்க்கம் அதற்கு எதிரான ஒரு முடிவைத்தான் தரும், அதனால் தர்க்கம் மட்டுமே இறுதி ஆதாரம் ஆகிவிடாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். ஏன்னா எப்ப பார்த்தாலும் தர்க்கம் பண்ணி அந்த தர்க்கத்துக்கான ஒரு விளக்கம் கேட்டால் இன்னொரு தர்க்கத்துல போய் அது முடியும், ஆனா அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்கான்னா இல்லை. அப்ப எதுதான் நிரந்தர தீர்வு, நான் எதை அடிப்படையா எடுத்துக்கொண்டு நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நமக்கு பிரமாணம் வந்து ஸ்ருதி தான், வேதம் தான் எடுத்துக்கணும். ஸ்ருதி யுக்தி அனுபூதிப்ய அப்படிங்கிறார் இல்லையா, ஸ்ருதி யுக்தி அனுபூதிப்யன்னா ஸ்ருதி யுக்தி அனுபவம் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் என்று சொல்றார். இந்த மூன்றும் மூன்று தூண்கள் மாதிரி அது தாங்குது இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டா வெற்றி பெற்று விட முடியும். ஆனா இதை எடுத்துக்காம நம்ம வீண் விவாதங்களில் ஈடுபடுவதனால வெற்றி பெற முடியாது. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப இங்க தனிப்பட்ட கருத்தை சொல்லாம ஸ்ருதியினுடைய விஷயத்த பிரமாணமா பேசுறாரு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அதனாலதான் வேதத்தை வந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து வேற விஷயங்கள் நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு பயன் கொடுக்காதுல்ல, நம்ம ஏற்கனவே அதான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க சயின்ஸ்ல வந்து நீங்க இந்த பிறவியில ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து ஒரு எம்பிஏ முடிச்சிட்டீங்க அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்க வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா மாறிட்டீங்க, பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கலாமே. நீங்க இறந்த பிறகு அடுத்த பிறவியில நீங்க வேற ஒரு உடம்பு எடுத்து வரீங்க, அப்படி வந்த உடனே நீங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்னு உங்களை சொல்லுவாங்களா? நீங்க உடனே கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்து வெளியே விடுவீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஏன் அப்படின்னா அது இந்த பிறவிக்கோட முடிஞ்சிடும் அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் வந்து புற அறிவு தானே, புற அறிவு விஷயங்கள்ல நீங்க ஒரு டைம் கற்ற கல்வி வந்து மறுபிறவிக்கு பயன்படாது. அப்ப நீங்க அடுத்த பிறவிலையும் புதுசா எதையாவது படிக்கணும், இன்னொரு உடம்பு எடுத்து வந்த பிறகு அங்க நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறது போல வேற ஏதாவது புது கல்வி முறை வந்திருக்கும் இல்லையா, அந்த கல்வி முறை எடுத்து படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் படிச்சு அப்படி ஏதாவது வேற வாழ்க்கையை வாழலாமே தவிர, நான் முற்பிறவியில சயின்ஸ் படிச்சேங்க கெமிஸ்ட்ரி படிச்சிட்டேன் இந்த பிறவியில் நான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக மாறிடலாமானா முடியாது. அது மாதிரி தான் இப்போ நடைமுறை வாழ்க்கை. ஆனால் ஸ்ருதி என்ன சொல்லுதுன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு எதையுமே கற்றுக் கொடுப்பது கிடையாது. வேதம் வந்து இப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி கற்றுக் கொடுக்குறதோ இல்லை ஃபிசிக்ஸ் படிக்கிற மாதிரி இயற்பியல் விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதோ கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்னென்ன விஷயங்களை அறியாமையாக வச்சிருந்தோமோ புரியாமல் இருந்தோமோ அதை பூரா நீக்கி விட்டுடுது. இந்த வேதம் பிரமாணமா நீங்க எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நடைமுறைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்ஞானம் பூரா நீங்கி நீங்க அந்த அறிவா தான் இருக்கிறீங்கிறத காட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உண்மையில் உள்ள பதியாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஏமாற்ற விஷயங்கள், அதை போய் நம்ம ஏன் போய் மாட்டிக்கிட்டு மீண்டும் மீண்டும் கீழ்நிலைக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த அறிவு தான் ஆத்மா தான்ட்டு உணர்ந்து வாழ முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் உடம்பு போயிடுதுன்னு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த பிறவியில உங்களுக்கு அந்த பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துல அறிவு விழிச்சுக்குது இல்லையா, அப்ப அஞ்ஞானங்கள் நீங்கின நிலையில ஒரு நல்ல பிறவி கிடைக்கும். அப்ப எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் புரியும், நேரடியா ஞானத்தை நோக்கி போவீங்க, அதுக்கான ஞான குருமார்கள் உங்களை சந்திப்பாங்க, அப்ப உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடும், அடுத்த பிறவியில முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் வந்து இந்த பாடத்துல மட்டும்தான் இருக்கு, வேதத்து தான் இருக்குங்கிறத ஒத்துக்கிறாரு. அதனால வேதம் ஸ்ருதி தான் பிரமாணம்ங்கிறாரு, அது யுக்தி பூர்வமா அது அணுகணுங்கிறார். ஏன்னா ஸ்ருதிங்கிறது வந்து வேதத்தினுடைய இரண்டு பகுதிகள் இருக்கு, கர்மம் ஞானம். அதுல நம்ம யுக்தி பூர்வமா ஆராய்ந்து பார்த்து ஞானத்துல நம்ம பயணிக்கணும், கர்மத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. வேதம் தானே சொல்லிட்டாரு, நான் அதனால யாக யக்னங்களை பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டே காலத்தை ஓட்டுறேன் அப்படின்னு பண்ணாம கேள்வி கேட்டு அதுக்கான விடைகளை பெற்று மனம் அஜ்ஞானத்திலிருந்து விடுபடக்கூடிய நிலையை நம்ம உயர்த்திக்கிட்டு வந்துட்டா நம்முடைய அனுபவத்திற்கு அது ஒத்து வருகிறதா என்று பார்க்கணும். ஒத்து வர்ற மாதிரி நம்ம நம்மளை உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னா பிறவி சக்கரத்தை நம்ம முடிச்சுக்கலாம், இல்லைன்னா மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்துவோம். அதுதான் இங்க தர்க்கிகளுக்கு புரிய வைக்கிறாரு. அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓமானம்லாம் எப்படி கொடுப்பேன்னா, இப்போ சுவாமி விவேகானந்தருடைய அந்த கோட் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் எப்படி அவ்வளவு போல்டா சொன்னாரு. அப்ப அவர் கடவுளை பார்த்திருக்காரா, அவரால் சொல்ல முடியுது கடவுள் ஒன்று இருந்தால் பார்க்க வேண்டும் காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் ஏதோ பார்த்திருக்காரு அதனாலதான் அவ்வளவு போல்டா பேசுறாரு அப்படின்னு நமக்கு புரியுது இல்ல. அப்போ இதுல இருந்து என்னன்னா அனுபவத்துக்கு ஒத்ததாக இருக்குது இல்லையா. இப்ப கடவுள் அனுபவத்துக்கு ஒத்து வரலன்னா அந்த கடவுளை எனக்கு வேண்டாங்கிறாரு விவேகானந்தர், அதை நம்ம ஏத்துக்கணும். அப்ப நமக்கும் அதே மாதிரிதான், கடவுள் அனுபவத்துக்கு ஆகல அப்படின்னா அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். அப்ப அந்த கடவுள் யார், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உருவத்துல வந்து அனுபவம் ஆக மாட்டார், ஏன்னா நம்ம உருவ கடவுள்கள் வந்து கற்பனை தானே. இப்போ உருவத்துல நீங்க கடவுளை வந்து எப்படி வேணா உருவத்துல உருவகப்படுத்தலாம், ஆனா அந்த உருவமெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நீங்க சிவபெருமானே உருவகப்படுத்துறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிவபெருமானுடைய உருவத்தை வரைவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே வரைஞ்சி வச்சிருப்போம், சிவபெருமானும் எம்ஜிஆரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எப்படிங்கன்னா அது அவனுக்கு எம்ஜிஆர் முகத்தை அது மனசுல எம்ஜிஆர் நினைச்சிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு, சிவபெருமான வரையும் போது எம்ஜிஆருடைய முகம் அதுல வந்துடும். இப்ப கேட்டீங்கன்னா விஜய் முகத்தை கூட வரைவானுங்க சொல்ல முடியாது, அண்ணாமலை முகத்தை கூட வரைகிறாங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் அப்படிதான் கமெண்ட் போட்டிருந்தாரு, எனக்கு வந்து இந்த உருவத்தை பார்த்தா அண்ணாமலை மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு. அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசுல என்ன மாதிரி ஒரு உருவத்தை நம்ம இமேஜினேஷன் பண்ணி ஸ்ட்ராங்கர் உள்ள நுழைச்சி வச்சுக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு நமக்கு வந்துடும். அது வந்து ஒரு உருவத்துல வரக்கூடிய விஷயம், அது எப்படி நம்ம அனுபவத்துக்கு வரும் அது விஷயம் கிடையாது. அவர் சொல்ற கடவுள் வந்து நம்முடைய உணர்வு மையத்தை சொல்றாரு. அப்போ அந்த உணர்வை நம்ம தொட்டுட்டோம்னா நம்ம அனுபவத்துக்கு வந்துடும், அதுதான் உண்மை கடவுள், அதுதான் பிரஜானம் பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்லுது. அது யுக்தி பூர்வமா ஒத்துக்கவும் முடியும், வேற விஷயங்களை நீங்க யுக்தி பூர்வமா ஒத்துக்க முடியாது. நான் கடவுளை பார்த்தேன் அவரோட பேசினேன் அப்படின்னா அதெல்லாம் யுக்திக்கு எப்படி ஒத்து வரும். ஒருத்தர் சொல்லுவான் நான் கடவுளோடவே பேசிக்கிட்டு இருந்தேன், கடவுளை பார்த்துக்கிட்டு இருந்தேன், டெய்லி அவர்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்ட்டு, அவங்கள நம்ம எல்லாம் மனநோயாளியாக தான் பார்ப்போம். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் டெய்லி கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான், ஆனால் சயின்ஸ் படி நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்கிட்டே போய் கேளுங்க அவன் ஏதோ மென்டலுங்க வளர்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம சயின்ஸ் படியே வேண்டாம், நம்முடைய சாஸ்திர ரீதியாகவே அவன் மென்டல் தான். ஏன் அப்படின்னா அது மன ரீதியான ஒரு தாக்கம் தான், கடவுள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கடவுளை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்ப அது வந்து ஒத்து வராது இல்லையா, அது வந்து ஒரு பக்திங்கிற முறையில அவன் மூழ்கி போயிட்டான், அதனால அவன் கடவுளை அந்த மாதிரி ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்து உரையாடிக்கிட்டு இருக்கான், அது யுக்திக்கு ஒத்து வராது. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா மூன்று சோதனைகளை பிரமாணமா வச்சிருக்கு, அது ஸ்ருதி யுக்தி அனுபவம். அப்ப இது மூணுமே வேதாந்த சாஸ்திரம் நிரூபணம் பண்ணும். வேதத்துல இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் இந்த ஸ்ருதி யுக்தி அனுபூதி இந்த மூன்றும் வேதத்தின் அடித்தளம், இதை அசைக்கவே முடியாது. ஆகவே உபனிஷத் தர்க்கம் அனுபவம் ஆகியவற்றால் ஆதரிக்கப்படும் அத்வைத சித்தாந்தத்தை நிறுவுவது எங்களுக்கு கடினம் அல்ல என்று இங்கு வித்யாரியர் சொல்றார் என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அடுத்தது 57. ஆஸ்தாம் துஸ்தார்கி கஹி சாகம் விவாதகா பிரகிருத்தம் புருவே சுவாகமோ சித்த மேகத்துவம் கூடஸ்த பரிணாமினோகோ. இங்க என்ன சொல்றாருன்னா தவறான தர்க்கவாதிகளுடன் விவாதம் இருக்கட்டும், அதை இங்கேயே நிறுத்துவோம். இப்போது நமது பிரதான விஷயத்தை சொல்கிறேன். ஸ்வயம் என்ற கூடஸ்தன் இருக்கான் இல்லையா, மற்றும் அகம் என்ற தன் இருப்பை நான் ஜீவன் என்று அபிமானிக்கிறான் இல்லையா, ஆகியவற்றின் ஐக்கியம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இங்க என்ன இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆஸ்தாம் தூஸ்தார்கிகி சாக்கம் விவாதகா, தவறான தர்க்கவாதிகளுடன் நடந்த விவாதம் இத்துடன் போதும் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை, அவங்களோட நம்ம வீணா தர்க்கம் பண்றது கால விரயம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அந்த விவாதத்தை நான் இதோடு நிறைவு செய்யறேன், நான் நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பிரகிருதம் புருவே, இப்போது பிரதான விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகத்துல அந்த மகா வாக்கிய விசாரத்திற்கான அடித்தளத்தை நமக்கு அமைச்சு கொடுக்க போறாரு. சுவாக மோகோ அப்படிங்கிறார் இல்லையா, சுவாக மோகோ அப்படின்னா இங்க ரெண்டு சொற்கள், அப்படின்னா ஸ்வயம், அகம் அப்படின்னா நான், அதை சுவாக மோகோ அப்படிங்கிற வார்த்தையில் யூஸ் பண்றாரு. ஸ்வகம் அப்படின்னா ஸ்வயம், நானே, ஸ்வயம்னா என்னுடைய இருப்பு நான் காட்டுறது, அகம்னா நான். ஆனா அது ரெண்டுமே கொஞ்சம் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னா ஸ்வயம்னா என்னுடைய சுயம், அகம்னா நான் அப்படிங்கிற அர்த்தத்துல அது என்னுடைய பாடியாவும் இருக்கலாம், என்னுடைய மைண்டாவும் இருக்கலாம். அப்ப அங்க வந்து அகம்ங்கிறது என்னுடைய இருப்பை காட்டி கொடுக்குன்னு சொல்ல முடியாது. என்னுடைய உடலை கூட அகம்னு காட்டி கொடுக்கலாம் இல்லையா. அகம்ங்கிற வார்த்தை தமிழ்ல சொன்னா நான். அப்ப நான் வந்து நான் சொல்லும் போது அந்த நான்ங்கிற அபிமானம் என்னுடைய உடல் சார்ந்ததாக இருக்கலாம், என்னுடைய மனம் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனா ஸ்வயம்னு சொல்லும் போது அது நிச்சயமா என்னுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்ததாக இருக்க முடியாது, அது என்னுடைய உணர்வு மையத்தோடுது ஸ்வயம்ங்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இத ஸ்வயம் என்பது அகம் ஆகாது என்று இங்க சொன்னார். ஏற்கனவே சொன்னார், இங்கே அதை தான் சொல்லி இங்க அவற்றின் ஏகத்துவம் நிரூபிக்கப்பட்டது என்று இங்க சொல்கிறார். அப்ப இவைகள் இரண்டும் முரண்பாடானா இல்ல, அத்வைதத்தினுடைய நுண்ணிய ரகசியம் என்னன்னா வேறுபாடு எதில் இருக்கிறது என்றால் உபாதியில் இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். சைத்தன்யத்தில் இல்ல, உணர்வுல எந்த வேறுபாடும் இல்ல, ஆனா உடல்ல வேறுபாடல் இருக்கு. அதுக்கு நம்ம ஏற்கனவே உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம், கட ஆகாசம் மகா ஆகாசம் என்ற ஆகாசத்தினுடைய தத்துவத்தை நம்ம விளக்கம் கொடுத்தோம். அப்ப இந்த அடிப்படையில வந்து அந்த உணர்வு மையம் எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறது தான் நம்ம உணர்வு பிரக்னை அப்படிங்கிறது தான் அறிவாவும் சொல்றோம். ஏன்னா இப்ப நம்ம இந்த வேதாந்த பாடத்துல வந்து இறைவனுடைய இருப்பு வந்து இருக்குது இருக்குதுன்னு சொல்றீங்களே, அது எப்படிங்க இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டா அது சித்தாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சத்து சத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சத்துன்னா இருப்புன்னு புரியுது எனக்கு, ஆனா இருக்குது இருக்குதுங்கிறீங்க, அது எப்படிங்க இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த சத்து வந்து சித்தா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப சூரியன் சூரியன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, சூரியன் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்லலாம்ல. சூரியன் சூரியன் சொல்றதுக்கும் அந்த சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்குது, அது வெளிச்சமா இருக்குது, ஒளியை தருகிறது அப்படின்னு சொன்னா அப்ப சூரியனுடைய இருப்பு வெளிச்சம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப சூரியன் சொன்னாலே நீங்க வெளிச்சம்னு தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அந்த இருப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல. அதே மாதிரி இங்க சொல்றாரு, சத்துன்னு சொன்னாலே அது சித்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது எவரிவேர் எனிவேர் பிரகாசித்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்ப அந்த பிரகாசத்தை பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் தான் இங்க பாடி மைண்டு. அப்ப அந்த அடிப்படையில நாம நம்மளை டெவலப் பண்ணணுங்கிறது தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விசேஷ ஆராய்ச்சியே. அப்ப இங்க அதுக்கான இரண்டு நிலைகளையும் நமக்கு சுட்டி காட்டினாரு. புத்தியில பிரகாசிக்கிறதுனால நம்ம அதுல கூடஸ்தன்னு சொல்றோம், மனசுல பிரகாசிக்கும் போது அது என்னங்க பேர் மறந்துட்டு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எனக்கு இப்படிதான் மறதியா அடிக்கடி. பிரகாசிக்கும் போது அந்த இடத்துல ஆபாச ஜீவனா மாறிடுறோம். அப்ப நம்ம மைண்ட் லெவல்ல இருந்துகிட்டு நம்மளை பிரகாசிக்க வைக்கிறதுக்கும் அறிவு நிலையில இருந்துகிட்டு நம்மளை நம்ம பிரகாசிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறாங்க ரிஷிகள் மகான்கள். அப்ப நாம இங்க வந்து ஒன்ஸ் அறிவா மாறிட்ட பிறகு மனசுக்கு போகக்கூடாது, அந்த ஆபாச ஜீவனா மாற வேண்டியது இல்லை. நான் வந்து அந்த ஆத்மாவின் அந்த சித்தினுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில நீங்க நின்றுட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அந்த அறிவு வெளிப்படுற அந்த அற்புதம் இருக்கு பாருங்க, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது எப்படியெல்லாம் வெளிப்படணும் உங்களுக்கே தெரியாது. அது நீங்க நினைக்கிற மாதிரி மெய்ஞானத்துல தான் வெளிப்படுமானா இல்ல, விஞ்ஞானத்திலயும் வெளிப்படும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு இந்த சாமியாரா போயிட்டு ஒம்பல் இருக்கு, அப்ப நம்ம வந்து இதெல்லாம் படிச்சோம்னா ஏதோ உபநிஷத்துல இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு உங்களுக்குள்ள சித்து பிரகாசிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த உலகத்துக்கு உங்க மூலமா வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அது எப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது, அது விஞ்ஞானத்திலையும் கொடுக்கலாம் மெய்ஞானத்திலையும் கொடுக்கலாம். ஆனா நீங்க இந்த பாடத்துக்குள்ள வந்தா தான் அது நடக்கும். அப்படிதான் விஞ்ஞானிகள் வராங்க. விஞ்ஞானிகள் எல்லாம் எங்கிருந்து உருவானாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வேதம் படிக்க வேண்டியதில்லை, அவங்க முற்பிறவிலேயே படிச்சிருப்பாங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதாவது இந்த பிறவில் அவங்க எங்கடா, நான் வெளிநாட்டுலாம் பிறந்தான், அவன் எங்க நம்ம பாடத்தெல்லாம் படிக்கவே இல்லையே அப்படின்னா அவசியமே கிடையாது. அதான் நான் சொல்றேன், ஏழு ஏழு பிறவிக்கு பயன் கொடுக்கும். ஏழு ஏழு பிறவிக்கு எப்படி பயன் கொடுக்கும்னா, ஒரு பிறவியில நீங்க உங்களுடைய அஜ்ஞானத்தை நீக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிறவியில நீங்க முழுமையாகாம உடம்பை விட்டுட்டீங்கன்னா மறு பிறவில நீங்க ஞானியா பிறப்பீங்க. அது விஞ்ஞானியா மெய்ஞானியா பிறக்கலாம், எப்படி வேணா நடக்கும். ஏன்னா உங்களை அதுதான் பயன்படுத்த போகுது. நீங்க எங்க இங்க இருக்கீங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க பாடி மைண்டுங்கிறது உங்களுடைய தனித்துவ அபிமானம். ஆனா நீங்க நான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய ஈகோ. ஆனா உண்மை என்ன, அதுதான் உங்களை வச்சு காரியம் மாற்ற போகுது இந்த உலகத்துக்கு. அப்ப அது என்ன பண்ணும்னா, அடுத்த பிரிவுல உங்களை ஒரு ஐசக் நியூட்டனாவோ இல்ல பெரிய பெரிய ஞானிகள் விஞ்ஞானிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் எடுத்துக்கீங்களா, அப்படி புறக்க வச்சு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துரும். இப்ப அப்படிதானே கொடுத்துட்டு இருக்கு. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் நம்ம வெளிநாட்டுல நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க எல்லாம் ஏற்கனவே நம்முடைய பாரத தேசத்துல பிறந்து இந்த ஞானத்தை அடைஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால அங்க போய் அவங்க அந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னா, அதுதான் அதனுடைய விசேஷமே. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாவே அதுதான் இருக்கு. அது எந்தெந்த இடத்துல எங்க நம்மளை பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். இப்ப நீங்க இந்தியாவில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகலைன்னா நீங்க ஃபாரின் போனா தானே நடக்கும். அப்ப அதுக்கான வாய்ப்பை அங்கத்தான் உருவாக்கும். அதனால உங்களை அங்க புறக்க வச்சுக்கும். இது எல்லாமே அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க ஒன்னும் செய்யறது இல்லை. அதுதான் ஈஸ்வர நியதின்னு சொல்றோம், ஈஸ்வர சித்தம்னு சொல்றோம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து நம்ம அத்வைத ஞானத்துக்குள்ள வந்து பேதமே கிடையாது. இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் எதுவுமே கிடையாது. நீங்க வெளிநாட்டுல ஒரு விஞ்ஞானி சொன்னாலும் அது நம்முடைய பாரத தேசத்தினுடைய மெய்ஞானி தான் அவன். ஆனா அவன் அங்க போய் சொல்றான், ஆனா அதை சொல்ல வச்சது நம்ம மெய்ஞானம் தான் சொல்ல வைக்கும். அப்ப இங்க பேஸ்மெண்ட் இங்கதான் இருக்கு, இங்கிருந்து தானே எல்லாமே போகுது. அதனால நம்முடைய சனாதன தர்மம் தான் அடித்தளம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ஆதியிலிருந்து இருக்கு, வேற எந்த மதங்களும் இங்க தோன்றவே இல்லை. ஆனா இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ்லாத்துன்னு பல மதங்கள் வந்திருந்தாலும் அதுல பிரகாசிக்கின்றவர்கள் எல்லாம் இங்கிருந்து போனவர்கள் தான், எல்லாமே இங்கிருந்து போனவர்கள் தான். இதுதான் பூர்வம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய தர்மம். அப்ப இதனால நீங்க வெளிநாட்டுல பிறந்தா அவன் கேவலமா நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா நம்முடைய அத்வைதத்துல பொறுத்த வரைக்கும் இங்க உயர்வு தாழ்வு கிடையாது. இங்க நாம தான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் பார்க்க கூடாது. அவன் மூலமா பிரகாசிச்சு இந்த உலகத்துக்கு ஏதோ கொடுக்கும், அப்படிதான் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த பாடம் அப்படிப்பட்ட பாடம். இதை ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியை கூட மிளறலாம். அது நம்ம கையில் இல்லை, அது முடிவு பண்ணும். எப்படி உங்களை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத அது முடிவு பண்ணும். அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்றாரு, அதாவது ஸ்வயம் அப்படின்னு நமக்குள்ள பிரகாசிக்கிற அந்த சைத்தன்யத்தினுடைய அறிவானது அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற அந்த பாத்திரத்தின் மூலமா வெளிப்பட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்வயங்கிற கூடஸ்தன் வந்து அறிவுல பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அகம்ங்கிறது வந்து நம்முடைய சித்த ஆபாசனா மாறி நம்ம ஜீவன்கிற அடிப்படையில நம்மை கீழே இறக்கி வச்சிருக்கு. அப்ப நம்ம அந்த இடத்துல அதை நீக்கிக்கிட்டு இங்க மனம் கடந்த அந்த அறிவு நிலைக்கு நம்ம உயரணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. இது வந்து 57. இப்ப 58 பார்ப்போம். பிராமியந்தே பண்டித மன்யாகா சர்வே லௌகிக்க தார்க்கிக்காக அனாத்ருத்திய திருத்தின் மௌர்க்கியாத்து கேவலாம் யுக்தி மாஸ்திரிதாக. இங்க என்ன சொல்றாருன்னா, தங்களை பண்டிதர்கள் என்று எண்ணிக்கொள்ளும் எல்லா லௌகிக தர்க்கிகளும் அதாவது தர்க்கவாதிகளும் அறியாமனால் ஸ்ருதியை மதிக்காமல் வெறும் தர்க்கத்தை மட்டுமே சார்ந்து அலைந்து திரிகின்றார்கள் அப்படின்ட்டு தர்க்கவாதிகளை இங்க திட்டுறாரு இந்த 58வது ஸ்லோகத்துல. அந்த காலத்துலலாம் வந்து இப்படிதான் வேதம் வந்து பிரமாணமா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிதான் நிறைய பேர் வந்து மாற்று மதங்களை உருவாக்குனாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய பாரத தேசத்துல பிரமாணமான வேதத்துக்கு எதிராக இரண்டு மதங்கள் தோன்றின. ஒன்று வந்து பௌத்தம், இன்னொன்று சமணம். ஏன் வந்து அவங்க வேதத்துக்கு எதிராக தோன்றினார்கள் அப்படின்னா, ரெண்டு மதங்கள் ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் வந்து கர்ம காண்டத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, ஞான காண்டத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே கர்மிகளா மாறிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத தேசத்துல கர்ம காண்டத்தை முன்னிறுத்தி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களே தவிர ஞான காண்டத்துக்கு நிறைய பேர் வரவே இல்லை. அதனால நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய உண்மை நிலை வெளிப்பட முடியாம குறைஞ்சி கர்மங்கள் அதிகமாகி அந்த கர்மத்துல கண்ட காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சு மூட நம்பிக்கைகளை மக்களிடத்துல வளர்த்தி மக்களை முட்டாள்களா மாத்தி அதுல சிலர் வந்து வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லா காலத்திலும் இருக்கும், எல்லா காலத்திலயும் நடத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க பண்ண போன உடனே மிருக பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, மற்றவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க, ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அதெல்லாம் வந்து பார்த்த உடனே சில மகான்களுக்கு வந்து அது வருத்தத்தை கொடுத்தது. அப்ப அவங்க அதை மக்களுக்கு மாத்தி புரிய வைக்கணும்ட்டு அவங்க தேடுதல் அவங்க மக்கள் கிட்ட போய் முன்னிறுத்தினாங்க. அப்படிதான் புத்தர் வந்தாரு. புத்தர் வந்து இந்த பாரத தேசத்துல எப்படி நிலைநாட்டினாருன்னா, அவரு ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அஹிம்சைய நிலைநாட்டினார். எந்த உயிர்களுக்கும் துன்பத்தை விளைவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப புத்தருடைய வழியில நிறைய பேர் பிடிச்சது, நிறைய பேர் வந்தாங்க. அதனால புத்த மதம் இந்தியாவில பேருன்றியது. ஆனாலும் நம்முடைய சனாதன தர்மம் தான் நிரந்தரமா நிற்கும். ஏன்னா இங்க ஞானத்துக்குள்ள வந்துடணும். அப்ப ஞானத்துக்குள்ள வந்தவங்க அதை தூக்கி பிடிச்சாங்க. அப்ப தர்க்கவாதிகளும் குறைஞ்சாங்க, கர்மவாதிகளும் குறைஞ்சாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பண்டிதர்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நிறைய பண்டிதர்கள் உருவாயிடுவாங்க. அப்ப தங்களை பண்டிதர்கள் என்று எண்ணிக்கொள்ளும் எல்லா லௌகீக தர்க்கவாதிகளும் அறியாமையினால் ஸ்ருதியை மதிக்காமல் வெறும் தர்க்கத்தை மட்டுமே சார்ந்து அலைந்து திரிகின்றனர் அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே சொல்றாரு. வித்யாரண்யர் வாழ்ந்த காலத்திலயும் இருக்கும், அதுக்கு முன்னாடி காலத்திலயும் இருந்தது. வித்யாரண்யர் என்ன பண்றாருன்னா, கௌதமர், கணாதர், புத்தர் போன்ற தனிப்பட்ட தத்துவாச்சாரியர்களை இங்கு தாக்கவில்லை. மாறாக ஆத்ம தத்துவம் போன்ற அதீத விஷயங்களை வெறும் மனித புத்தியால் மட்டும் தீர்மானிக்க முயல்பவர்களை இங்க குறிப்பிட்டு காட்டுகிறார் என்பதாகத்தான் நம்ம இங்க பார்க்கணுங்கிறதையும் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய மகான்கள் வந்தாங்க, ரிஷிகள் வந்தாங்க. ஆனா அவர்கள் வந்து நல்லதுதான் செஞ்சாங்க. அவங்க வந்து கர்மத்துக்கு தான் எதிராங்க இருந்தாங்க, ஞானத்துக்கு எதிரா இல்ல. புத்தரும் வந்தாரு, புத்தர் வந்து கர்மத்தை தான் எதிர்த்தாரு. ஆனா ஞானத்தை சொன்னாரு. ஞானத்தை சொல்லும் போது என்ன சொன்னாரு, இங்க வந்து மனங்கள் வந்து எண்ணங்களற்ற நிலையில நீ அந்த சூன்யத்தை உணரலாம், அங்க ஒன்றும் இல்லாத நிலை தான் உன்னுடைய நிலை அப்படிங்கிறத புரிய வச்சாரு. அப்ப எண்ணங்கள் எழுச்சியை குறைய குறைய நமக்குள்ள அந்த சுயம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது அவரை பொறுத்த வரைக்கும் சூன்யம் நினைச்சிட்டாரு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும், சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அது அறிவுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இங்க வித்தியாசம் இதுதான். அங்க சூன்யம்னா அங்க ஒன்றுமே இல்லாம நீங்க திருப்பி உங்களுடைய மூலத்துக்கு போய் ஒடுங்கிடுவீங்க இல்லையா, அவ்யக்த நிலைக்கு போயிடுவீங்க. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் வந்து அவ்யக்தத்தை ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவ்யக்தத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பெரிய மரத்தை காட்டுது. ஏன்னா நீங்க மரத்தை பார்க்கணும்ல. இப்ப ஒரு விதை வந்து கண்ணுக்கு தெரியாம சூட்சமா நுண்ணியதா இருக்கு கடுகு சைஸ்ல. ஆனா நீங்க அதை விதைன்னு சொல்லி கடந்து போனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அத்தனை நுட்பமான விஷயங்களை உங்களால பார்க்க முடியாதுல்ல. அந்த விதைக்குள்ளதான் ஒரு பெரிய தண்டு இருக்கு. அந்த தண்டுல தான் நிறைய கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள் தான் நிறைய இலைகள் இருக்கு. அந்த இலைகள்ல தான் பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள்ல தான் காய் இருக்கு. அந்த காயில தான் கனி இருக்கு. அந்த கனியில தான் அந்த விதையே இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விதையை மட்டுமே நீங்க பார்த்து கடந்து போறது அவ்யக்த நிலை, சூன்யம்னு சொல்றோம். ஆனா நம்முடைய சனாதன தர்மம் அந்த சூன்யத்தை பார்க்காத, அந்த சூன்யத்திலிருந்து வெளிப்பட்ட சித்த பாருங்கிறாங்க. அப்ப அந்த சூன்யத்திலிருந்து வெளிப்பட்ட சித்து எப்படி இருக்குன்னா, அந்த விதையிலிருந்து வெளிப்பட்டதுதான் அவ்வளவு பெரிய தடிமனான தண்டு மரம். அந்த மரத்தின் கிளைகள், அந்த கிளையின் இலைகள், அந்த இலையில் பூக்கள், அந்த பூவை காயா மாறி கனியா மாறி விதையா மாறுது. அப்ப எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட ஆலமரத்தை நமக்கு உதாரணமா நம்ம பார்த்தோம், உபனிஷத் பாடங்கள்ல பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்களை உலகத்துக்கு உபதேசிப்பது நம்முடைய சனாதன தர்மம். சூன்யத்துல போய் திருப்பி அவ்யக்த நிலையில போய் நீங்க ஒடுங்க கூடாது. அங்க ஒடுங்கிட்டா உங்களுக்கு உலகம், இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அறிவாற்றல் நிரம்பிய உலகம் உங்களுக்கு உபயோகப்படாம போயிடும். ஆனா இந்த உடல் எடுத்து நம்ம வர்றதே இந்த உலகத்துக்கு உபயோகப்படுறதுக்கு தான். ஏன்னா இங்க அந்த அறிவே தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கின அந்த அறிவு அப்படியே நின்று இருக்க வேண்டியது தானே, தாவரமாவே இருந்திருக்க வேண்டியதானே. அது அடுத்தது புழுப்பூச்சியா மாறுது, அப்புறம் வந்து ஊர்வன பள்ளி பாம்பா மாறுது, அப்புறம் பறவையா மாறுது, அப்புறம் மிருகமா மாறுது, அப்புறம் மனிதனா மாறி நிக்குது இப்போ. அப்ப இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே என்ன, அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல தன்னை உணர்வதற்காக உண்டாக்கி வச்சிருக்கிற ஒரு ஊடகம் இது. அப்ப இப்படி பரிமாணத்துல அந்த அறிவு பிரகாசிச்சு இப்படி இவ்வளவு விவரங்களை வெளியே கொண்டு வந்து இவ்வளவு டெக்னாலஜி கொண்டு வந்து இப்ப நம்ம முன்னாடி நிறுத்திருக்கு. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் வாழ்ந்த அந்த சூழ்நிலையும் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை கம்பேர் பண்ணுங்க. இதெல்லாம் யாருடைய அறிவு? அந்த பரமனின் அறிவு, அந்த பிரம்மத்தின் அறிவு. எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு தெரியுமா? இப்போ நம்ம கையில செல்போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. இப்ப நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், நமக்கு இங்க வேதாந்த பாடம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அன்றைக்கு வேதாந்த பாடம் எப்படி நடக்கும்? குருகுலம், அங்க குருகுலத்துல மாணவர்கள், அந்த குருகுலத்தை மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாருக்கும் உணவு, அப்புறம் அந்த உணவுக்கான பயிர்கள் பயிரிடணும், விவசாய பூமி வேணும், அப்புறம் அங்க நிலபலன்கள் மட்டும் இல்ல கால்நடைகள் வேணும். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி காலையில பால் தேவைப்படும். அப்ப கால்நடை பராமரிப்பு, விவசாயம், அப்புறம் அங்க வந்து ஒரு கட்டடம், அப்புறம் அதுக்கு குரு சிஷ்யன், எவ்வளவு இட வசதிகள் தேவை. அப்ப இவ்வளவும் ஒரு காலத்துல வச்சுக்கிட்டு தான் இந்த குருகுல கல்வி அன்னைக்கு நடந்தது. ஆனா இன்றைக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், இப்ப குருகுல கல்வி நடக்குதா இல்லையா? அப்ப இது யாருடைய அறிவுல நடக்குது? அதே பரமனுடைய அறிவுல நடந்துட்டு இருக்கு. அவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவு மாற்றம் பண்ணிக்கிட்டு தன்னை, இந்த விஷயத்த நான் எப்படி கொடுக்கணும்னு அது முடிவு பண்ணுது, அப்படி கொடுக்குது. அப்ப அது முடிவு பண்ணா என்ன வேணா மாற்றம் பண்ணும், என்ன வேணா புதுமையை புகுத்திக்கும். அது விஞ்ஞான வளர்ச்சியா நாம பாக்குறோம். அந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இந்த மெய்ஞான வளர்ச்சிக்காகத்தான்ங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி வந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு இல்ல, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நோக்கி கொண்டு போகும். ஆனா அழிவை நோக்கி போறவன் அழிஞ்சுதான் போவான், அது எல்லா காலத்திலும் இருக்கும், அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த உயர்ந்த விஷயத்தை நோக்கி போறதுக்கு தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி. அப்ப இன்றைக்கு நம்ம இவ்வளவுக்கு டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இருக்கணும்னா இந்த அத்தியாத்ம ஞானத்தை இப்படி பயன்படுத்தணும்ட்டு அதை முடிவு பண்ணிருக்கு, அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு இல்லையா. இதையெல்லாம் நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஏன் ஏத்துக்கணும், எல்லாமே அதனுடைய அறிவு தான். இங்க வந்து உங்க அறிவு, என்னுடைய அறிவு, விஞ்ஞானி அறிவு, மெய்ஞானி அறிவுன்னெல்லாம் தனித்தனி அறிவு கிடையாது, ஒரே அறிவு தான், அது பரமனுடைய அறிவு. அந்த பரமாத்மாவே இங்க பலவாக பரிணமிச்சிருக்குங்கிறத நாம் இங்க புரிஞ்சுக்கணும்ட்டு இங்க வேதம் சொல்லுது. அதைதான் இங்க இவரும் வித்யாரண்யர் சொல்றார். அந்த காலத்திலே சொல்லிட்டார், தர்க்கவாதிகளுக்கு எதிராக இந்த விஷயத்த நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அந்த வேதத்தை புறக்கணித்து தர்க்கத்தை மட்டும் பயன்படுத்த கூடாது என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆத்மா புலன்களுக்கு அப்பாற்பட்டது, புத்திக்கு அப்பாற்பட்டது, எனவே அதை முதலில் வெளிப்படுத்துவது ஸ்ருதியே, வேதமே என்று புரிய வைக்கிறார். அதை வந்து கேன உபனிஷத்து சொல்லும். கேன உபனிஷத்து என்ன சொல்லும்னா, என் மனசா நான் மனுதே, பிரம்மம் மனதினால் அறிய முடியாதது. அப்ப அந்த மனம் மட்டும் கொண்டு அதை எப்படி அறிய முடியும், மௌர்க்கியாத்துங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, ஒரு கடுமையான சொல். ஏனென்றால் ஸ்ருதியை மறுப்பது அறிவின்மையால் உண்டாகின்றது என்று வித்யாரண்யர் ரொம்ப ஆழமாவே இந்த ஸ்லோகத்துல அந்த காலத்திலேயே வலியுறுத்துறாருன்னு நம்ம பார்க்கறோம். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப வேதத்தை வந்து நிறைய பேர் நிராகரிக்கிறாங்களே, படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா, அதுதான் நான் சொல்றேன், எல்லாராலையும் இது படிக்க முடியாது, யாருக்கு கிடைக்கணுமோ அவங்க மட்டும்தான் படிப்பாங்க. அப்படி படிச்சவங்க என்னவா ஆகணுங்கிறது அது முடிவு எடுத்து அவங்களை அந்த வாழ்க்கையை வாழ வைக்கும். அந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கு மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் போதிக்கிற வாழ்க்கையா மாறும். அப்ப இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய விஷயங்களை கொடுப்பாங்க, அது ரெண்டு விஷயத்திலயும் கொடுப்பாங்க, விஞ்ஞானத்திலயும் கொடுப்பாங்க, மெய்ஞானத்திலயும் கொடுப்பாங்க. அதனால இந்த உலகம் வந்து இன்றைக்கும் எல்லா விஷயங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம டெக்னாலஜி வளர வளர எவ்வளவு சௌரியமா இருக்கு. அந்த காலத்துலலாம் நீங்க வந்து நான் எல்லாம் பேங்க் போனேன்னா மணிக்கணக்க நிக்கணும், ஏன்னா அவர் கையில தான் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, டைரி எடுத்து இப்ப நீங்க போய் பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு பாஸ்புக் கொடுக்கணும், உடனே அதுல என்ட்ரி பண்ணி நீங்க இவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு எழுதி கையில கொடுப்பாரு, நம்ம வாங்கிக்கணும், அது கரெக்டா இருக்கான்னு நோட்ல பாத்துட்டு வரணும், அப்புறம் திருப்பி நம்ம பேங்க்ல கொண்டு போய் பணம் கட்டும்போது கியூவில் நிக்கணும், அப்படி எல்லாம் ஒரு காலத்துல அணைஞ்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு மக்கள் தொகை கம்மியா இருந்தது, சரி எப்படியும் அவங்களும் பண்ணாங்க. ஆனா கம்ப்யூட்டர் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயே கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு பேர் கியூ நிக்கிறான், கம்ப்யூட்டர் இல்லைன்னு நினைச்சுங்க பேங்கே இயங்காது, இயங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் வந்த பிறகு கூட இவ்வளவு அதிகமான புழக்கத்துல இருக்காங்க. அப்ப எவ்வளவு தேவைகள் இருக்கு மக்களுக்கு, நீட் இருக்கு பாருங்க. உடனே ஆன்லைன்ல அப்பயே உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து பேங்க்ல தான் போய் கட்டணும் இல்லை, எனிவேர் ஏடிஎம்ல வந்து பணம் கட்டுற மிஷின் போட்டா பணத்தை கட்டுறீங்க, உடனே ஆன்லைன்ல மொபைல்ல போட்டு என்னுடைய பேலன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றீங்க. அப்ப உட்காந்த இடத்துல எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்திருந்தாலும் இன்னும் வந்து மக்களுக்கு தேவைகள் இருக்கு, கியூல நிக்கிறவன் நின்றுட்டு தான் இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஜென்ரேஷன் கேப். இங்க ரெண்டு ஜென்ரேஷன் இருக்கு, 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கிறதுல ரெண்டு ஜென்ரேஷன் இருக்கு. கம்ப்யூட்டர் தெரியாத ஒரு மக்களும் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் தெரிஞ்ச மக்களும் மிக்ஸ் ஆகியிருக்காங்க. அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, யூத் எல்லாம் கம்ப்யூட்டர் மூலமா உட்காந்த இடத்துல வேலையை சாதிச்சுக்கிறான், வயசானதுங்கெல்லாம் போய் கியூல நின்றுட்டு இருக்குங்க. அப்ப என்ன காரணம், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்ல, அதனால பாஸ்புக்கை தூக்கிட்டு போய் போஸ்ட் ஆபீஸ்லயும் பேங்க்லயும் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய வயசானவங்க நம்ம பாக்குறோம், நிறைய வயசானவங்க பூரா போஸ்ட் ஆபீஸ்ல நின்றுட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க இன்னும் பேங்கை கூட நம்புறது இல்ல. அந்த அளவுக்கு கொஞ்சம் மதிநுட்பம் குறைவான மனிதர்கள் நிறைய பேர் நம்ம பாக்குறோம். அப்புறம் புது புது ஸ்கீம் ஆசைப்படுறாங்க, ஷேர் மார்க்கெட் இருக்கு, அப்ப ஷேர்ல போட்டா பணம் போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்படி எவ்வளவு விஷயங்கள் வந்து ஏன் அவங்களுக்கும் இப்ப யூத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னா, அந்த கேப்பு தான் வித்தியாசம். பட் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு கூட்டமும் இங்க இருக்குதான் செய்யுது. அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் மாறி எல்லோருமே டெக்னாலஜிக்குள்ள பூந்துக்கணுங்கிற காலம் எப்ப வரும், இன்னொரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே டெக்னாலஜிக்குள்ள இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு இதே வேற மாதிரி இருக்கும், அது அந்த உலகமே இந்த மாதிரி இருக்காது, அது இன்னொரு டைமென்ஷன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு டைமென்ஷன் சயின்ஸ் படி ஒவ்வொரு டைமென்ஷன்ல நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அது இன்னும் ஒரு புதிய டைமென்ஷனா இருக்கும். அந்த காலத்துல நாம இருக்க மாட்டோம், இப்ப நம்ம 100 ஆண்டுகள் கழித்து நாம இருக்க மாட்டோம், ஆனா 100 ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் வேறு ஒரு மனோபாவத்துல வாழும். எல்லாமே மைண்டினுடைய வாழ்க்கை தான். நம்ம வேதாந்த பாடம் சொல்றது என்னன்னா, இங்க ரியல் வேர்ல்டு கிடையாது, ஒரு கற்பனை உலகம் தான். ஆனாலும் அந்த கற்பனையிலேயே மேம்பட்ட ஒரு அற்புதமான உலகம், நவீன உலகத்தை படைச்சு நம்ம வாழ்றோம் இல்லையா, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். எப்படி இதெல்லாம் சாத்தியம், அந்த அறிவினால் சாத்தியம்னு சொல்றேன். நீங்க வந்து எப்படிங்க இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எப்படிங்க நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அந்த பேரறிவு பண்ணிட்டு இருக்கிற லீலை இது. அதனாலதான் இந்த உலகம்ங்கிறது ஒரு அற்புதமான திரைப்படம். அது ஓட்டிக்கிட்டு இருக்க படத்தை டைரக்ஷன் பண்ணி அழகா ஓட்டி அது எப்படியெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ள இருந்து அது பண்ணிட்டு இருக்கிறத நம்ம உணரலாம். அது நாம் அந்த லெவலுக்கு போனா உணர முடியும். அதைதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ரிஷிகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையும் கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் மிகப்பெரிய புண்ணியங்கள் செஞ்சதுனாலதான் இந்த மாதிரி உலகத்துல வந்து இவ்வளவு எளிமையா இந்த வேதத்தை கத்துக்க முடியுது. அதே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப இல்ல பாருங்க. அப்ப நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம் தான் நான் சொல்றேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்காது. அப்ப அது எப்படி தூக்கிட்டு வருது பாருங்க, நீ பண்ண புண்ணியத்துக்கு உனக்கு இப்படி கொடுக்குறேன், அவர் பண்ண பாவத்துக்கு உனக்கு அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு அது அந்த பிரிச்சு கொடுக்குது பாருங்க. யாராருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி அழகா கொடுக்குது. அப்ப இந்த லெவல்ல நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க என்ன பிரமாணம் என்று இங்க விஜயர் பேசுறாருன்னா, வேதம் தான் பிரமாணம்ங்கிறாரு. அதை ஏன் வந்து நம்ம இப்ப கூட வேதத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நீங்க வேதம் படிச்சா ஏதோ பயங்கரமான ஒரு வேத விற்பனரா மாறி அப்படியே மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு சுத்துறதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா அதை இன்னைக்கு கூட எரேஸ் பண்ணிடுங்க. வேதம் எதுக்காக படிக்கணும், ஸ்ருதி ஏன் பிரமாணம்னா, ஸ்ருதி நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜ்ஞானம் நீங்கிடுது அவ்வளவுதான். சாஸ்திரமும் சத்குருவும் ஞானத்தை கொடுப்பதற்காக வரவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நீ ஞானிதான், ஏற்கனவே நீ அந்த அறிவுதான், ஏற்கனவே நீ அந்த ஆத்மாதான்னு சொல்லிட்டாங்க. அப்ப எதுக்காக வருது சாஸ்திரமும் சத்குருவும்னா, ஞானத்தை மறைக்கின்ற அஜ்ஞானத்தை நீக்குவதற்காக. சூரியனுடைய வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருக்கிற மேகத்தை நீக்குவதற்கு எப்படி மழை வருதோ, மழை வந்த பிறகு அந்த மேகம் நீங்கின உடனே சூரியன் பூவும் இருக்கிற அந்த வெளிச்சத்தை அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வெளிச்சம் வருவதும் இல்லை போறதும் இல்லை, அது எப்பவுமே வெளிச்சம் இருந்துகிட்டு இருக்கு சூரியன் இடத்துல. ஆனா இடையில திடீர்னு வெளிச்சம் மறைஞ்சு போச்சுங்களே, என்ன காரணம், மேக கூட்டங்கள் மறைச்சிட்டதுனால. அப்ப தற்காலிகமாக வந்து போகின்ற மேக கூட்டங்கள் கலைந்தால் மீண்டும் சூரியன் எப்பொழுதும் போல பிரகாசிப்பது போல, ஏற்கனவே நீ அந்த ஆத்மாதான், ஏற்கனவே நீ அந்த அறிவு தான், ஆனால் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் நீ உன்னை மாற்றி புரிந்து கொண்டாய். அறியாமையால் நான் என்னை ஜீவன் என்றும் அல்பன் என்றும் அஜ்ஞானி என்றும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அதை நீக்கி விடுவதற்காகத்தான் நீங்க சாஸ்திரமும் சத்குருவும் வந்துடுறாங்க. அதை நீக்கி விட்ட பிறகு நீங்க அந்த அறிவா பிரகாசிக்க போறீங்க. அப்ப இந்த உலகத்துக்கு உங்க மூலமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும். அதைதான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து எல்லாரும் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க, அதுதான் நான் சொல்றேன். அது செலக்டடா தான் எடுக்கும். அப்ப அது அந்த மாதிரி கொண்டு வந்து தேர்த்தி தேர்த்தி அதுல ஃபில்டர் பண்ணி ஒன் ஆர் டூ பீப்புள்ஸ் எடுத்துக்கும். அதுக்கு நான் உதாரணம் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன், நம்ம ஸ்கூல் தான், ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ்ல 50 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனா டீச்சர் வந்து ஒரு பையனை முதல் ரேங்க் வந்துட்டான்னா அவனை மட்டும்தானே ஃபோக்கஸ் பண்றாரு, அவன் தானே பப்ளிக்லயும் வந்து நல்ல மார்க் எடுத்து அந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கிறான். அப்போ உடனே அந்த ஸ்கூலுக்கே அந்த மாணவன் வந்து முதலிடத்துல வரான் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பையனை தான் அந்த ஸ்கூல் ஃபோக்கஸ் பண்ணதே தவிர அங்க எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனா அந்த மாணவர்களால் அந்த ஸ்கூலுக்கு பெருமை கிடையாது. ஆனா ஒரு மாணவன் முதலிடத்துல வந்த உடனே அந்த ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்க ஸ்கூல்ல படிச்ச பையன் பாருங்க தமிழகத்திலேயே முதல் மாணவனாக வந்திருக்கிறான் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. அப்ப இது எந்த காட்டுது நமக்கு, அந்த முக்கியத்துவத்தை காட்டுது. முன்னாடி வர்றவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காட்டுது இல்லையா, அதைத்தான் இங்க வேதமும் எடுத்துக்குது. வேதமும் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேதத்தினுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி வர்றாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கு ஆசிரியர் யாரு, அந்த ஈஸ்வரனே தான் ஆசிரியர், அவனே தான் குருவா வரான், அவனே குருவா வந்து உபதேசம் கொடுத்து அவனே தன்னை காட்டி கொடுக்குற லீலை நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நம்முடைய சனாதன தர்மம் அழகா சொல்றது இல்ல, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்ட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, அந்த குருவே ஈஸ்வரன் தான், அந்த குருவே பிரம்மம் தான். ஏன்னா அப்படிதான் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்து தன்னையே தான் பார்க்கின்ற ஊடகத்தை உருவாக்குது. அதுதான் இந்த உலகமா நமக்கு தெரியுது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இப்படிதான் மகான்கள் எல்லாம் வந்தாங்க, ஆதிசங்கரர் வந்தாரு, சுரேஸ்வராச்சாரியார் வந்தாரு, வாசஸ்பதி மிஸ்ரர் வந்தாரு, இப்படி எத்தனையோ மகான்கள் வந்தாங்க. இன்றைக்கு நவீன உலகத்திலயும் நிறைய மகான்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இப்படிதான் இந்த ஆத்ம தத்துவம் எல்லோருக்கும் போய் சேர்ந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். இதை வந்து வித்யாரண்யர் இப்படி சுருதிய பிரமாணமா வச்சு இந்த ஸ்லோகத்துல பேசுறார். அடுத்தது நாளைய ஸ்லோகத்துல 59 பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.